அந்த முறை என்னவென்பதை பகவத்கீதையில் பகவான் தெளிவுபடுத்துகிறார். சர்வதர்மான் பத்தஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, எல்லா மதங்களையும் விட்டுவிட்டு என்னிடமே சரணடைவாயாகும். இதுதான் மிகச்சிறந்த முறையாகும். ஏனெனில் அகம் துவான் சர்வ பாப்பிபியோ மோசைஷாமி மாசுச, உன்னை எல்லா பாவங்கள் விலையிலிருந்தும் விடுவிப்பேன், பயப்படாதே என்று பகவான் உறுதியளிக்கிறார். கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லை, ஏனெனில் பாவலையிலிருந்து தன் பக்தனை காப்பதாக பகவான் உறுதியளிக்கிறார். பௌதிய பந்தம் பாவச்செலியின் பலனால் ஏற்பட்டதாகும். ஆகவே பௌதிய செல்லின் பலன்களை அகற்றி விடுவதாக பகவான் உறுதியளித்திருப்பதால் கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லை. ஆகவே தான் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு பக்தி தொண்டை தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இந்த முறையை மிகச்சிறந்ததாகும். வேதங்களின் கொள்கையை அடிப்படையாக கொண்டுள்ளன. வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்ட போல் இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். சுவேதாசுர உபனிஷத் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறது. யச தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தசைதே கதிதாகி அர்த்தா பிரகாஷந்த மகாத்மனா. பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசாத நம்பிக்கை கொண்டுள்ள சிறந்த ஆத்மாக்களுக்கு வேதஞானத்தின் கருத்துக்கள் எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒருவன் கடவுளின் பிரதிநிதியான தூய பக்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு பரமஹம்சருக்கு அளிக்கக்கூடிய எல்லா மரியாதைகளையும் அவர் கழிக்க வேண்டும். இதுவே வெற்றிக்கு ரகசியமாகும். இந்த வழிமுறையை பின்பற்றுபவனுக்கு பக்குவமான சமய முறை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆன்மீக குருவிற்கு சேவை செய்து அவரிடம் சரணடைவதால் ஒருவன் பக்தி தொண்டின் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் என்பதை ஏர் அஜஷா ரதி என்னும் சொற்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பக்தி தொண்டை செய்வதால் ஒருவன் படிப்படியாக பரமபுருஷனிடம் பற்றுக்கொண்டவனாகிறான். பகவானிடம் உள்ள இந்த பற்றின் காரணத்தால் அவரை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பகவானின் நிலை என்ன, நம்முடைய நிலை என்ப, நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதெல்லாம் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பக்தியோக முறையினாலேயே மிகச் சுலபமாக பக்தியோக படித்தரத்தில் நிலை பெற்ற உடனேயே அவனது துன்பம் மற்றும் பௌதிய பந்தம் ஆகியவற்றுக்கான மூல காரணம் அளிக்கப்படுகிறது. வெற்றியின் ரகசியத்தை பற்றி கூறும் அடுத்த ஸ்லோகத்தில் இது தெளிவாக விரிக்கப்பட்டுள்ளது. நமோ விஷ்ணுபதாகிருஷ்ணமதாமுலேமதேபக்திவேதாந்தசாமிநாமினி நமஸ்தே சரஸ்வதேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெரு திருப்பி சொல்லுங்க. பாவிய வாழ்விலிருந்து விடுபடுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வெவ்வேறு முறைகளில் பரமபுருஷரால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவரிக்கப்பட்ட முறை மிகச்சிறந்ததாக கருதப்பட வேண்டும். கடமைகளை சரிவர செய்வதே அந்த முறையாகும். அதனால் பரமபுருஷரிடம் உள்ள அன்பு விருத்தி அடைகிறது. இது பிரலாதமாக வந்து கர்ப்பத்தில் கட்டணு பாடங்களில் ஒன்று. எல்லாரோட பெருமுயற்சியும் வந்து பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது. பௌதிக வாழ்க்கைன்னா இந்த உடம்பு தான் பௌதிக வாழ்க்கையில் முதல் அடிப்படை அம்சம். உடம்புலேருந்து தான் நம்ம பௌதிக வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஏன்னா உடம்பு பௌதியமானது. உடம்பு மனம் புத்தி அகங்காரம் பின்ன பிரகிருதி அஷ்டதான்னு சொல்றார் கிருஷ்ணன். பின்ன பிரகிருதி அஷ்டதான் இந்த எட்டையும் பஞ்சபூதங்களான இந்த உடம்பும் மனம் புத்தி அகங்காரம் அந்த மூணு சேர்த்து எட்டும் பௌதியம். பிரகிருதினா பௌதியம், பின்ன அஷ்டதான எட்டு. இந்த எட்டும் பௌதிய வாழ்க்கையோட அடிப்படை தான் அது. முத வந்து நம்ம உடம்பு எடுக்கிறோம். இந்த உடம்போட உணர்வு நாடி தான் நமக்கு பூரா பிரச்சனையும் வருது. சிக்கல் பூராமே இந்த உடம்புலேருந்து தான் வருது. உடம்பு உடம்பு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு பௌதிய வாழ்க்கையோட சிக்கல் பூராமே இந்த உடம்புலேருந்து ஆரம்பமாகுது. இந்த உடம்பு நாடி தான் இதுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் மதிப்பு மரியாதை உறவு பற்று பெருமை, புகழ், சாப்பாடு, காமம், சுகம் அத்தனையும் இந்த உடம்புல இருந்துதான் வரும். ஆனாடி இந்த அஞ்சும் இதுக்கு மேல உள்ள அடுத்த பிரச்சனை மன புத்தி அகங்காரம். மனம் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைச்சாலும் மனம் ஒத்துழைக்கணும். மன ஆயிரக்கணக்கான ஆசாபாசங்களையும் சிந்தனைகளையும் ஆசாபாசா பதவே பத்த சதா மனசு வந்து ஆசாபாசங்களில் மாட்டி சதா சிக்கல்ல மாட்டிக்கிடுது. அடுத்து புத்தி. இந்த புத்தி வந்து அந்த மனதும் உடம்பு செயல்பாடுக்கு தோண்டி கொடுக்குது. அதோட மோசம் ஆங்காரம். ஆங்காரன்றது தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறது. அந்த ஆங்காரம் வந்து இந்த பௌதிய பந்தத்தில் டாப்ல இருக்கிறது. ஆக இந்த மொத்தம் எட்டும் சேர்ந்து பின்ன பிறகுதி அஷ்டதான்னு சொல்றாரு. இதுல இருந்து ஒருத்தர் விடுபடுறது தான் உண்மையில வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்க முடியும். இந்த எட்டுல இருந்து விடுபடுறது. ஆனால் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. பகவானிடம் பக்தியின் மூலமாக பௌதிய துன்பங்களுக்கு அடிமைப்பட்டன விட்ட பௌதிய வாழ்வினால் பந்தப்படுத்தப்பட்டுகிறான். அண்ணாடி இந்த முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றாரு வரிசையா எப்படி பௌதிகவாளில் பந்தப்படுறனா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து பௌதிகவாளிலிருந்து விடுபடுறதுக்கு என்னன்னு முயற்சி பண்ணோம். இந்த முந்தின ஸ்லோகம்லாம் வரிசையா சொல்றாரு வரிசையா எப்படி பௌதிக வாழ்க்கையில் அடிமைப்பட்டுக்கணும். பௌதிக வாழ்க்கையில் அடிமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த எட்டு விஷயங்கள் அடிமைப்படுறதுதான் பௌதிக வாழ்க்கை. இந்த எட்டுல இருந்து விடுபட்டா ஆன்மீக வாழ்க்கை. விடுபட்டானா அதை ஒதுக்கி தள்ளுறது. இப்ப உடம்பு இல்லாம போனா நான் ஆன்மீகம் ஆயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாடி இந்த உடம்பு தான் எனக்கு பௌதிக வாழ்க்கைக்கு காரணம், நான் உடம்பை விட்டு போயிட்டேன், உடம்பை விட்டுட்டேன்னா கிடையாது. உடம்பு விட்டாலும் நம்ம உயிர் பிரியும் போது உடம்பை விட்டுறோம். ஆனா மன புத்தி அகங்காரம் இருக்கு, அதோட எசன்ஸ் இருக்கு. இந்த உடம்பு நாடி நம்ம அனுபவிச்ச உடம்பு நாடி நம்ம என்னென்ன உணர்வு கிடைச்சதோ அத்தனையும் மனசு ஏத்துக்கிடுது. ஆனாடி விடுபடல, உடம்பு விட்டாலும் விடுபடல. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆக நான் உடம்பு விட்டுட்டேன் இனிமே எனக்கு பௌதிக பந்தம் இல்லை. கிடையாது. பௌதிகளை தான் கிருஷ்ணன் சொல்றாரு, காற்று வந்து வாசனை எப்படி சுமந்து போகுதோ அதே மாதிரி மனமும் ஒரு பிறவிலிருந்து இன்னொரு பிறவிக்கு வாசனையை கொண்டு போகுது. ஆனாடி உடம்போட உடம்பை விட்டாலும் உடம்பு நாடி வந்த உணர்வு, நான் சாப்பிட்ட உணர்வு மனசுல இருக்கு, நான் பார்த்தது மனசுல இருக்கு, நான் கேட்டது மனசுல இருக்கு, என் உடல் சுகம் அனுபவிச்சது இதுல இருக்கு மனசுல இருக்கு. காற்று எப்படி வாசனையை சுமந்து போகுதோ அதே மாதிரி இந்த மனமும் அப்படி சுமந்து போகுதுன்றா இருக்கு இதில். அண்ணாடி அது உடம்ப விட்டாலும் கிடையாது, மனம் புத்தி அகங்காரமும் இருக்கு. இந்த எட்டையும் விடுபடுறதுதான் பதிய பந்தத்திலிருந்து விடுபடுறதுன்றது. விடுபடுறன்னா அண்ணாடி பாதிக்கப்படாம இருக்கணும் இந்த ஆத்மா. அதுக்கு மேல ஆத்மா இருக்கு, இந்த எட்டுக்கு மேல ஆத்மா இருக்கு. உயிர்ல ஜீவன் இல்ல ஆத்மான்னு சொல்றது இது வந்து கவரேஜ் ஆயிருக்கு. இந்த பௌதிய சக்தி நாடி கவர் ஆயிருக்கு இந்த எட்டு நாடு. ஓல் ஆன்மீக சாதனையே என்னன்னா இந்த எட்டு சுத்தி மறைச்சு நிக்கிறத ஜெயில் பண்ணியிருக்கு, சிறப்படுத்தி இருக்கு. இந்த எட்டும் மன புத்தி ஆங்காரம் உடம்பு இந்த உணர்வுகள்ல இருந்து விடுபட்டு ஆத்மாவை வெளியே கொண்டு வர்றதான் விடுதலைன்னு பேரு. இல்லைன்னா பாதிக்கப்படாம இருக்கணும், அது நீக்க முடியாது. உடம்பு மன புத்தி ஆங்காரம்லாம் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஆன்மீக சாதனைகள்ல அதனாடி பாதிக்கப்படாம இருக்க கத்துக்கிறோம். கீதையில பல ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா இன்ப துன்பத்துக்கு சீதோஷம் சுகதுக்கம் ஆகம அபாயினோ எப்படி துக்கம் சோகமோ வந்து போதோ அதே மாதிரி சீதமும் உஷ்ணம். சீதமா குளிர், உஷ்ணம்னா வெப்பம், ரெண்டு சீத உஷ்ணம் சீதோஷனம்னு சொல்றோம். அந்த மாதிரி மாறி போகுதோ அதே மாதிரி இன்பமும் துன்பமும் வந்து போகும். இதெல்லாம் அப்படியே பேலன்ஸா இருக்க கத்துக்கணும்னா பாதிக்கப்படாம இருக்க தரணும் உடம்பு. இன்னைக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், சுகம் வரும், துக்கம் வரும், மரணம் வரும், பிறப்பு வரும், எல்லாத்தையும் பேலன்ஸா பார்க்கணும். எப்படின்னா இதுல இருக்கிறோம் ஆனா பாதிக்கப்படாம இருக்க கத்துக்கணும். இதுதான் முதல் வார்த்தை. ஒரு வார்த்தை தான் இருக்க பௌதிய பண்டத்தில் விடுவோம், இவ்வளவு அர்த்தம், இது புரிஞ்சாதான் அடுத்தது புரியும். இது முடிஞ்சவனே கீதையில நிறைய வழி சொல்லித்தர. ஏன்னா கிருஷ்ண அர்ஜுனனுக்கு அதே பிரச்சனை வருது, சொந்தக்காரங்களை போற கொல்லணும் போர்ல, குரு பிதாமகர் மாதுளா சொந்தக்காரங்க போற, மாமா மச்சான் எல்லாரும் நிக்கிறாங்க போர்க்களத்தில், சகோதரர் எல்லாம். எப்படி நான் இதுல இருந்து முடியணும்? அந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது இந்த பௌதிய பந்தங்கள் வந்து எப்படி விடுபடணும்னு தோணும். அதனால கிருஷ்ணர் வந்து இந்த பௌதிய பந்தங்கள்னா இந்த எட்டுல இருந்து விடுபடுறதுக்கு பல வழிமுறைகள் சொல்றாரு பௌத்கீதையில. கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றாரு, ஏதாவது ஒன்னு உருப்படியா சொல்லு, என்ன குழப்பாத, இது நான் சாத்தியம் இல்ல, அது சாத்தியம் இல்ல, இங்க பௌத்திய படிச்சு பாருங்க, இது சாத்தியம் இல்ல, மூக்கன கால பத்மாசனம் போட்டு தலை கழுத்து எல்லாம் நேரம் உட்கார்ந்து மூக்கு நுனியில பார்வம் வந்து உயர்ந்த ஆசனத்தை உட்கார்ந்து தியானம் பண்றார், சான்ஸே இல்லைன்ட்டார், இது முடியாது. என்னாடி சஞ்சலங்கி மன கிருஷ்ணா மனம் ஓடி போய், ஏன்னா மனமும் ஒரு பௌதி, அது அங்கங்க ஓடி போயிடுது, நான் எப்படி காத்த பிடிச்சு எனக்கு அடக்கலாம் போல இருக்கு, வீசும் காத்த, ஆனா என் மனசு அடக்க முடியல, சான்ஸ் இல்ல. ஒவ்வொன்னா கீதையை வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க புரிஞ்சீங்கன்னா தான், ஃபுல்லா படிச்சாதான் புரியும். இந்த மாதிரி வேணும்னே கிருஷ்ணர் டெஸ்ட் பண்றாரு, இந்த மாதிரி நீ கர்மயோகம் பண்ணு, நீ ஞான யோகம் பண்ணு, நீ அஷ்டாங்க யோகம் பண்ணுன்னு எல்லாம் முடியான. சர்வதர்மான் பத்தஜியா மாமேகம் சன்னவிஜாசம் எல்லாத்தையும் விட்டு, சர்வ தர்மங்கள் எல்லாம் நான் சொன்ன போற விட்டுரு, என்னட்ட சரணட அகந்தும் சர்வபாப்பேன், எல்லா பாங்களும் இப்படி கேட்க முடியும். மோசாசி மாச கவலைப்படாத, மாசு கவலைப்படாத. இது எப்படின்னா, புதுசா நான் ஒரு ஊருக்கு போறேன், முன்ன பின்ன போகாத ஊரு, மொழி தெரியாது, இடம் தெரியாது, கையில மேப் கிடையாது, என்கிட்ட இன்டர்நெட்ல ப்ரௌசிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு சான்ஸும் கிடையாது. நான் போய் இறங்கியிருக்கேன், கிளைமேட் என்ன, சாப்பாடு என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப வந்து நான் ஒவ்வொருத்தரையா கேட்டு கேட்டு நான் போக வேண்டிய இடத்த கேட்கறேன், கையால பாசால கண்ணால தப்பு தப்பா போறேன், ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பா வழிகாட்டுறாங்க. நான் பல இடங்கள் சுத்தி 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 அலைஞ்சி அலைஞ்சுகிட்டே இருக்கேன், இன்னும் போய் சேர வேண்டிய இடம் சேர முடியல. அதே சமயம் ஒரு நல்ல மனுஷன் வந்து, சார் வாங்க நான் வழிகாட்டுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொன்ன, என் மனசு பூரா ஃப்ரீயா இருக்கு, நான் பாட்டுக்கு அவர் கூட போறேன், அவர் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறாரு. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையிலையும், நான் இந்த துன்பங்கள் இருந்து விடுபடுறதுக்கு ஆயிரக்கணக்கான முயற்சி பண்றேன். முதல் நல்லா படிச்சா போதும், நல்லா பணம் வாங்கிச்சா போதும், குடும்பத்தில் வந்தா போதும், எனக்கு சொந்த பந்தம் பெருக்கனா போதும், அரசியல் பதவி பந்தம் வந்தா போதும், கௌரவ மரியாதை வந்தா போதும், எனக்கு பெருங்கூட்டம் இருந்தா போதும், எல்லாத்தையும் தேடி 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 பார்க்கணும், எதுவுமே உதவிக்கு வராது. ஏன் உதவிக்கு வராது? ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்கதோஷம், பிறப்பிறப்பு மூப்பு பண்ணி யாரும் ஒண்ணும் செய்ய. அடுத்து இப்படி ஒவ்வொன்னா நான் பார்த்து பார்த்து என்னாடி முடியாது முடியாதுன்னு வரையில இதுதான் வழி தர்றது. இது இந்த வழி அந்த வழின்னு அதே மாதிரி இதுல வந்து நான் கொஞ்சம் வெறுத்தவனே, சரி உலக வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு உதவிக்கு வராதுன்னு நினைச்சிடும். அடுத்த ஸ்டெப்பு எது வழின்னு தேடுறோம். ஒருத்தர் கர்மயோகம் சொல்லி தர்றாரு, ஞானயோகம் சொல்லி தர்றாரு, ஒருத்தர் அஷ்டாங்கம், ஆயிரக்கணக்கான யோக முறைகள், அதுலயும் தேறி அடுத்து வந்து ஆன்மீகத்தில் வரணும் போது ரொம்ப கஷ்டமான பாதை. இதுல வந்து ஆயிரம் தடுமாற்றம் இருக்கலாம், ஆயிரம் தடங்கள் இருக்கலாம், தடுமையாறு உழுந்துடலாம். ஆனா கிருஷ்ணர் நினைச்சுற பக்தத்துல கவலைப்படாத நான் உன்னை கொண்டு போறேன். இப்ப அதான் முறை, நம்ம நாடி முயற்சி பண்ணி பாக்குறோம், நம்மளோட மைண்ட் லிமிட்டடு, நம்முடைய பாடியோட கண்டிஷன் லிமிட்டடு, மனசோ ஆயிரக்கணக்கான ஆசைகளை நிரம்பி வழியுது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில என்னாடி பகவான வந்து நெருங்க, எது உண்மை ஆன்மீக உண்மை எதுன்னு புரியல, அன்னாடி சரணடைகிறோம். இது வந்து பகவான் சரணடைகிறதுல ஒரு வழி. பக்தியில சுத்தமான பக்தர்கள் வந்து எந்த கொஸ்டின் இல்லாம சரணடைவாங்க, ஆனா பக்குவப்படாத ஆத்மாக்கள் இந்த வழியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வந்து அதான் ஞான மார்க்கம்னு பேரு. எல்லாத்தையும் யோசிச்சு யோசித்து பார்த்து எல்லாம் எனக்கு பிரயோஜனம் ஆகாதுன்னு கடைசியில் சரணடைகிறான். இந்த மாதிரி சரணடைஞ்ச ஆத்மா வந்து அவர் பாதுகாப்புறாரு. இந்த சரணடைகிற வழியில தான் குரு வந்து நிற்கிறார். குரு வந்து கைடுன்னு பேரு. குருனா ஆங்கிலத்தில் கைடு, வழிகாட்டி. அவர் பகவான் போறதுக்கு நமக்கு வழிகாட்டு, ஏற்கனவே அவருக்கு வழி தெரியும். அவர் இந்த வழிமுறைகள்லாம் அவருக்கு தெளிவா தெரியும். எங்கெங்க ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னு அவருக்கு வழி தெரியும் தெரியும் அதனால இந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்து அவரை விடுவிச்சு வழிகாட்டுறாரு. சுலபமா போறதுக்கு வழி கிடைக்குது. இந்த வழிகாட்டி இல்லைன்னா நம்ம தடுமாற வேண்டியது. இந்த சின்ன வயசுல அந்த படம் பிடி ஜிக்ஜாக்கா போட்டு இந்த இது வழியா போய் இந்த இடத்துல அந்த இடத்த புடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்குலாம் இருக்கும். அப்போ எங்க முட்டி டெட்டு வந்துடும். திருப்பி முட்டி திருப்பி வரணும். திருப்பி வந்து இன்னொரு பாதையில போகணும். அந்த சின்ன இன்னும் கூட இருக்கணும் இருக்க அந்த கேம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அது பேர் என்ன? பரம பதில்ல. அது பாம்பு இறக்கி விட்டுறது. நான் சொன்ன இந்த இதுல சும்மா நிறைய குழந்தைகளுக்கு இந்த இந்த அணிலுக்கு வந்து அந்த கொய்யாப்பழத்தை பிடிக்கிறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும். உடனே இப்படியே ஜிக் ஜிக்கா இருக்கும். அப்படியே போட்டு எந்தெந்த பாதையிலயும் அப்படியே சுத்தி 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 போவாங்க. போனா முட்டிடும், திருப்பி வந்துடும். அப்புறம் திருப்பி 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 போகணும். இன்னும் கூட குழந்தைகள் கேம்னா ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி. துருவ மகாராஜா எல்லா பேப்பர்லயுமே போடுவாங்க. எல்லா சில்ட்ரன்ஸ்ல கூட வரும் இப்ப அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பாதைகள் முட்டி முட்டி திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தர் சரியான அந்த ஏற்கனவே அந்த பாதை தெரிஞ்சவர் நம்மளை கூட்டு போனார்னா ஒரே ஷாட்ல போயிடலாம். முட்டி முட்டி திரும்ப வேண்டியதில்ல. முட்டுறதுனா என்ன அர்த்தம்னா டெட் எண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதாயிடும், முன்னேற்றம் இருக்காது. திருப்பி அதே ஆசா பசங்கள் வந்துடும், பிரச்சனை தீராது. ஆனாடி இந்த விடுதலை படுறதுக்கு இது வழி. பரமபதமா அதே மாதிரி தான், பாம்பு கடிச்சு இறக்கி விட்டுரும். திருப்பி கீழே வந்து அந்த பாம்பு இருக்கும், அது கடிச்சதுன்னு இறங்கினா பரமபதமா. அதான் பரமபதம்னா அடைகிறது. ஆனாலே மிக முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஆயிரக்கணக்கான வழியில ஈடுபடுறோம். ஆனா பகவான் வந்து சுலபமான வழி சொல்ற, இது நேரா என்கிட்ட வாங்க, நான் உங்க கையை பிடிச்சு கூட்டு போறேன். பிரபுபாதா அதைத்தான் சொல்றாரு, என் வேட்டி மணியை பிடிங்க, நான் உங்களை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். வேட்டி மணியை பிடிங்கன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப போட்டு தலையை பிக்காதீங்க. நான் சிம்பிளா சொன்ன பகவான் நாம பிரசாதம், பகவான் நாமம் பாடி ஆடுங்க. பகவான் பிரசாதம் சாப்பிடுங்க. இன்னொன்னு என்னது, மூணு சொல்வாரு. சிம்பிள். அதனாடி பிரபுபாதா வந்து சொன்ன மாதிரி வழிகாட்டி கூட்டு போறாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சாதான் பிரபுபாதா அருமை தெரியும், குருவோட அருமை தெரியும், வழிகாட்டுறவங்களோட அருமை தெரியும். இல்லைன்னா நம்ம பந்தப்பட்ட நிலையில இருக்கனாடி நமக்கு பாதை எது சரி தப்புன்னு தெரியாது. தப்பு பாதையில போய் இதானு போய் முட்டி வரும். இப்ப ஆன்மீகம்னு எடுத்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் செதறி போறாங்க. அவங்க எதுனே ஆன்மீகம் தெரியும். ஆன்மீகத்தில் வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு எது பாதைன்னு தெரியாதுனாடி, வழிகாட்டுறவங்க சரியில்லைனாடி, இல்லை அவங்களோட ஜடாசைகளை நிறைவேற்றி வைக்கிற மாதிரி ஆன்மீக குரு வர்றனாடி அவங்க வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. முக்கியமாக வந்து பௌதிக பந்தத்தில் விடுபடணும்னு விரும்புகிறவங்க ரொம்ப கவலைப்படாமல் பகவான் சொன்ன வழி பகவான்கிட்ட சரணடையணும்னு சொல்லி. இது ஒன்றே அவர் வந்து அவட்ட பகவான்கிட்ட உள்ள அன்பு விருத்தி அடைகிறதுன்றது. ரஜசா ரதி, ரதினா பகவான்கிட்ட அன்பு. அநாடி இவைகள் நாடி பகவான்கிட்ட அன்பு உண்டாகும்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா.